أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الله أكبر الله أكبر لا
السلام عليكم ورحمة الله وبركاته أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
இன்று அல்லாஹ்வின் அருளால் அஹமதியா ஜமாத் ஜெர்மனியின் ஆண்டு மாநாடு இந்த குத்பாவுடன் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வின் அருளால் மாநாட்டிற்கு வருகை தருபவர்களின் எண்ணிக்கையில் ஒவ்வொரு வருடமும் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. இந்த வருடமும் அதிகரிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றேன். அதிகரிப்பு ஏற்படவும் வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களும் இது தொடர்பாக மீண்டும் மீண்டும் ஜமாத்திற்கு கவனமூட்டியுள்ளார்கள். எல்லா அகமதிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். எனவே எவ்வாறு ஜமாத்தின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றதோ அவ்வாறே மாநாட்டிற்கு வருகை தருபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும். இதற்காக கஷ்டங்களை சகித்தவாறு மக்கள் வர வேண்டும். நீங்கள் நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அல்லாஹு தாலா மாநாட்டிற்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்கியுள்ளான். பாகிஸ்தானில் மாநாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அங்குள்ள அகமதிகள் நிம்மதி இழந்து விடுகின்றனர். அந்தோ இந்த தடைகள் முடிவுக்கு வந்துவிட்டால் நாமும் அங்கு மாநாடுகளை நடத்தலாம். மேலும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் அவர்கள் மாநாடுகளின் நோக்கங்களாக கூறியுள்ளவற்றை பெற முயற்சி செய்யலாம். நாமும் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்காக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் அவர்கள் செய்துள்ள துஆக்களை பெறக்கூடியவர்களாக ஆகலாம் என்று அவர்கள் இயங்குகின்றனர். இங்கு சில விருந்தினர் பாகிஸ்தானிலிருந்து வந்துள்ளனர். அவர்களில் ஆண்களும் பெண்களும் என்னை சந்தித்தனர். நாங்கள் இந்த அருள்களிலிருந்து விலகியிருக்கின்றோம் என்று கூறியவாறு அவர்களில் சிலர் தேம்பி தேம்பி அழுதனர். எங்களுக்கும் இந்த அருள்கள் கிடைக்க துவா செய்யுங்கள் என்றனர். நான் எப்போதும் கூறுவது போன்றே பாகிஸ்தானிலுள்ள அகமதிகள் விரைவாக இந்த துன்பங்களிலிருந்து வெளியேற வேண்டுமென்றால் முன்பை விட அதிகமாக அவர்கள் அல்லாஹ்வின் முன்பு குனிய வேண்டும். அல்லாஹ் விரைவாக தனது அருளுக்கான வழிவகைகளை செய்வானாக. அநீதி இழைப்போர்களின் அநீதி மற்றும் எதிரிகளின் எதிர்ப்பிலிருந்து நமக்கு ரட்சிப்பை வழங்குவானாக. இவையெல்லாம் துவாக்கள் மூலமே நடக்கும். இதை தவிர இந்த விஷயங்களை பெறுவதற்கு வேறு எந்த ஆயுதமும் இல்லை. எவ்வாறு இருப்பினும் இங்கு வசிக்கின்ற உங்களிடம் நான் கூறிக்கொண்டிருந்தேன், நீங்கள் நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அல்லாஹு தாலா உங்களுக்காக இந்த ஏற்பாட்டை செய்துள்ளான். நீங்கள் மாநாடுகளை நடத்துகின்றீர்கள், எல்லா இஸ்திமாக்களையும் நடத்துகின்றீர்கள், எல்லா அளவிலும் கூட்டங்களையும் நடத்துகின்றீர்கள். எனவே இந்த விஷயத்திற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துவது என்பது மாநாட்டின் நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் முழுமையாக பயனடைய வேண்டும். மாநாட்டின் நாட்களிலும் அதற்கு பிறகும் எந்த நல்ல விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்களோ கேட்டீர்களோ அவற்றை உங்களது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாநாட்டின் நோக்கம் பொறுமையுடன் மார்க்க அறிவை தேடுவது மற்றும் மார்க்கத்திற்கு முன்னுரிமை தருவது என்று கூறியுள்ளார்கள். அதாவது மாநாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு நபரும் ஓரளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்துக் கொள்ள வேண்டியது வந்தாலும் அதை நாங்கள் சகித்துக் கொள்வோம், எங்களிடம் இப்படி நடந்து கொள்ளப்பட்டது அப்படி நடந்து கொள்ளப்பட்டது என்று பொறுமையின்மையின் எந்த ஒரு சொற்களையும் நாவில் கொண்டு வரமாட்டோம் என்ற எண்ணத்துடன் வர வேண்டும். பொதுவாக இங்கு டியூட்டி கொடுப்பவர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றனர். எவரிடம் குறை இருக்கின்றதோ அவர்களுக்கு நான் மீண்டும் நினைவூட்டுகின்றேன், பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். அத்துடன் மாநாட்டில் கலந்து கொள்வோரிடமும் நான் கூறுகின்றேன், இங்கு நீங்கள் மாநாட்டிற்கு வருவது மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் மூலம் உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும். பிறகு இந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் உங்களது சந்ததிகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த வேதனையை எப்போதும் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், கண்களை தூய்மையாக வைத்திருங்கள். பௌதிகமான முறையில் அவை எவ்வாறு ஒளிமயமானதாக இருக்கின்றதோ அவ்வாறே ஆன்மீகமான முறையிலும் அவற்றை ஒளிமயமானதாக ஆக்குங்கள். கூறுகின்றார்கள், ஆன்மீக பார்வை கிடைத்து, அதாவது நல்லதையும் தீயதையும் இனங்கண்டு கொள்ள முடிகின்ற போதுதான் மனிதன் உண்மையான பார்வையுடையவன் என்று கூறப்படுகின்றான். பிறகு அவன் நன்மையின் பக்கம் குனிந்துவிட வேண்டும். கூறுகின்றார்கள், உங்கள் உணர்வுகளிலிருந்து விலகி தூய்மையான உள்ளத்தை கொண்டவர்களுக்கே ரட்சிப்பு கிடைக்கின்றது. கூறுகின்றார்கள், உலகின் உணர்வுகளிலிருந்து விலகி தூய்மையான உள்ளத்தை கொண்டவர்களுக்கே ரட்சிப்பு கிடைக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், எதுவரை உள்ளம் பணிவுடன் சஜ்தா செய்வதில்லையோ அதுவரை வெளிப்படையான சஜ்தாவின் மீது நம்பிக்கை வைப்பது நிறைவேறாத விருப்பமாகும். எவ்வாறு குர்பானியின் இறைச்சி இறைவன் வரை சென்றடைவதில்லையோ தக்குவா மட்டுமே சென்றடைகின்றதோ அவ்வாறே எதுவரை உள்ளத்தின் நிற்றலும் ருக்குவும் சுஜூதும் இருக்காதோ அதுவரை வெளிப்படையான ருக்குவும் சுஜூதும் ஒன்றுமற்றதாகும். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், உள்ளத்தின் நிற்றல் என்பது அவனது கட்டளைகளை பேணியவாறு அதில் நிலைத்து நிற்பதாகும். ருக்கு என்பது அவன் பக்கம் குனிவதாகும். சுஜூத் என்பது அவனுக்காக தன்னை மாய்த்துக் கொள்வதாகும். பிறகு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறும் துவா செய்துள்ளார்கள், இறைவன் எனது இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களின் உள்ளங்களை தூய்மையாக்குவானாக, தனது கருணையின் கைகளை நீளமானதாக ஆக்கி அவர்களது உள்ளங்களை தன் பக்கம் திருப்புவானாக. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நமது செயல் சீர்திருத்தத்திற்காக இத்தகைய உள்ளத்தின் உணர்வுகளும் இந்த வேதனையும் இந்த துவாக்களும் தான் இருந்திருக்கின்றது. இந்த மாநாட்டின் நோக்கமும் இதே செயல் சீர்திருத்தம்தான். நமக்கு அல்லாஹாலா இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளான். இந்த 3 நாட்களில் நமது செயல் சீர்திருத்தத்திற்காக நாம் ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த தரத்தை நாம் ஒரு கவலையுடன் இதற்காக முயற்சி செய்யும் போதுதான் நிலைநாட்ட முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வேதனை மிக்கதாகவும் நம்மை அசைக்கக்கூடியவையாகவும் உள்ளன. உங்களது பௌதீக கண்கள் எவ்வாறு ஒளிமயமானதாக இருக்கின்றதோ அவ்வாறு உங்களது ஆன்மீக கண்களை ஒளிமிக்கதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நமது கண்களுக்கு சிறிது துன்பம் நேர்ந்தாலும் அது நம்மை அமைதி இழக்க செய்து விடுகின்றது. உடனடியாக நாம் மருத்துவரிடம் செல்கின்றோம். பார்வை சிறிது மங்கலாக இருந்தாலும் கூட அது நம்மை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றது. இதற்காக நாம் எவ்வளவு சஞ்சலப்படுகின்றோம். நமது பார்வையில் தீய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலிருந்தும் நாம் நமது கண்களை பாதுகாக்க முயற்சி செய்கின்றோம். நமது ஆன்மீக கண்களின் பிரகாசத்திற்காகவும் அதை ஆரோக்கியத்துடன் வைப்பதற்காகவும் இதுபோன்ற முயற்சியை நாம் செய்கின்றோமா? இந்த 3 நாட்களில் நாம் இதன் பக்கம் கவனம் செலுத்துவதாக இருந்தாலும் மாநாட்டை விட்டு வெளியில் சென்ற பிறகு நாம் எத்தகைய வேலைகளில் ஈடுபடுகின்றோம் என்றால் அது நமது ஆன்மீகத்தில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே ஆன்மீக கண்களின் ஒளி ஒரு சில நாட்களுக்கு மட்டும் உரியதல்ல. மாறாக இந்த 3 நாட்களும் இந்த ஒளியை நிலைநிறுத்துவதற்குரிய சிகிச்சையாக இது இருக்கின்றது. இந்த சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாமல் இருந்தால் அதனால் ஆன்மீக கண்களின் ஒளியில் தீய தாக்கம் ஏற்படும். எனவேதான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நல்லதையும் தீயதையும் இனங்கண்டு கொண்டு அதை இனங்கண்டு கொண்ட பிறகு நன்மையின் பக்கம் குனிபோர்தான் உண்மையான பார்வையை உடையவர் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ள அந்த நற்செயல்களை அவர் செய்ய வேண்டும். அந்த நற்செயல்களில் எங்கு இறைவனை வணங்குவது இருக்கின்றதோ அங்கு இறைவனின் படைப்பினங்களுக்குரிய உரிமையை செலுத்துவதும் இருக்கின்றது. இந்த உரிமையை செலுத்துவதன் ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். இந்த உரிமையை செலுத்தாததன் காரணமாக ஜமாத்தில் கவலைகள் அதிகரித்து வருகின்றன. இந்த உரிமையை செலுத்தாமல் இருந்ததன் விளைவாக அது குடும்பங்களில் மட்டும் நிம்மதியற்ற நிலைமையை ஏற்படுத்தவில்லை, மாறாக பாகிஸ்தானிலிருந்து அல்லது மற்ற இடங்களிலிருந்து திருமணமாகி இங்கு வருகின்ற பல பெண்களுக்கு அவர்கள் தமது வீடுகளிலிருந்து தொலைவில் இருப்பது அவர்களை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. பிறகு பாகிஸ்தானில் இருக்கும் இவர்களது பெற்றோர்களுக்கு இவர்களுக்கு ஏற்படும் கவலையின் காரணமாக தூக்கம் இல்லாமல் ஆகிவிட்டது. சில இளைஞர்களிடமிருந்தும் கூட இந்த அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தாலும் கணவர் அல்லது கணவரின் தாய் தந்தையர் கொடுமைகள் இழைத்தாலும் அநீதிகளில் தாய் தந்தையரின் பங்குதான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் ஆண் தான் ஆணாக இருப்பதினால் தனது கடமைகளை செய்ய தனக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை நிறைவு செய்ய முயற்சி செய்கின்றார். அதற்காக அவருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் சரியே, ஆனால் அவரது நேரம் இதில் கழிந்து விடுகின்றது. ஆனால் பெண்ணுக்கு சமுதாயத்தின் பார்வை கூட துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கின்ற அவளது பெற்றோர் தனிமையில் கவலை அடைகின்றனர். எனவே தெரிந்து கொண்டே எவ்வித காரணமும் இன்றி தங்களது சுய பெருமைக்காக அத்தகைய செயல்களை செய்கின்றவர்கள் அவர்கள் எந்த பிரிவினரை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். சில நேரங்களில் பொறுப்பாளர் கூட இறைவனுக்கு அஞ்சுவதில்லை. தவறாக ஒரு பிரிவினருக்கு சாதகமாக செயல்பட்டு இந்த அநீதியில் பங்கு பெறுகின்றனர். எனவே இறைவனுக்கு அஞ்சியவாறு ஒவ்வொருவரும் தங்களை ஆன்மீக நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உலகின் உணர்வுகளிலிருந்து விலகி தூய உள்ளம் கொண்டவர்களாக இருப்பவர்களுக்கே ரட்சிப்பு கிடைக்கும். இந்த வேதனைமிக்க சொற்களை சிந்தித்து பார்ப்பது அவசியமானதாகும். நமது உள்ளம் உலகின் உணர்வுகளிலிருந்து விடுபட்டிருக்கின்றதா அல்லது உலக உணர்வுகள் நம்மை தனது பிடியில் கொண்டு வந்திருக்கின்றதா, நாம் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் தவிர்த்திருக்கின்றோம் என்று நம்மால் கூற முடியுமா? நமது உண்மையான செயலை எவர் அறிந்திருந்தாலும் அறியாமல் இருந்தாலும் அல்லது நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி யாருக்கும் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இறைவன் நம் முன்னால் இருக்கின்றான், நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிந்த பிறகும் நாம் நம்மை எல்லாவிதமான அசுத்தங்களிலிருந்தும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதிலிருந்தும் விலக்கி வைத்தவாறு இறைவனது பார்வையில் நாம் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்கின்றோமா? நமது உள்ளம் இறைவனுக்குரிய உரிமைகளையும் அவனது படைப்பினங்களுக்குள்ள உரிமைகளையும் செலுத்துவதில் தெளிவாக செயல்படுகின்றதா? அல்லது குறைந்தபட்சம் நாம் நமது உள்ளங்களை தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்கின்றோமா? இந்த முயற்சிகளுடன் அல்லாஹ்வுடன் உதவியும் கேட்கின்றோமா? கேட்கவில்லை என்றால் நமது நிலைமை கவலைக்குரியதாகும். நம்முடைய சஜதாக்கள் தாழ்மை மற்றும் பணிவின் சஜதாவாக இருக்கின்றதா? இறைவனது கட்டளைகளை செயல்படுத்துவதற்காக தன்னுடைய எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்தியவாறு முயற்சி செய்த பிறகு அல்லாஹு தாலாவின் அருளை பெறுவதற்காக அவன் முன்னால் வீழுவதுதான் பணிவின் சஜதாவாகும். அந்த சஜதா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. வெளிப்படையான சஜதாக்களின் நிலை குறித்து அல்லாஹ் திருக்குரானில் தெளிவாக கூறிவிட்டான். வெளிப்படையான சேதாவை மட்டும் செய்கின்ற தொழுகையாளிகளின் மீது நாசம் என்று கூறுகின்றான். அல்லாஹ் நம்மில் எவரையும் இறைவனின் வெறுப்பிற்கு காரணமாகி அழிவில் விழ விட்டுவிடாமல் இருப்பானாக. ஆனால் இறைவன் தன்னிறைவு பெற்றவனாவான். எப்போதும் அவனுக்கு அஞ்சுவது அவசியமானதாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்று அல்லாஹ்விற்கு விருப்பமான அத்தகைய நிற்றலையும் ருக்குவையும் சஜதாவையும் நாம் செய்ய வேண்டும். அதன் முன்மாதிரிகளை நிலைநாட்டுவதற்காக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இந்த நிற்றல், ருக்கு, சஜதா ஆகியவை என்ன என்பதை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கி கூறியுள்ளார்கள். அவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள். கூறுகின்றார்கள், உள்ளத்தின் நிற்றல் என்பது அவனது கட்டளைகளில் நிலைத்து நிற்பதாகும். அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி செயல்பட்டு அது நிலைத்திருக்கும் போது உள்ளம் நின்று விடுகின்றது. அல்லாஹ்வின் கட்டளைகள் என்ன? அது திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள கட்டளைகளாகும். அதில் நிற்றல் என்பது அவற்றை வலுவாக பற்றி பிடிப்பதாகும். அது ஒருபோதும் விழக்கூடாது, நீங்களும் விழுந்துவிடக்கூடாது. அந்த கட்டளைகள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றுவிடக்கூடாது. அவற்றின் ஆதரவு உங்களை விட்டுவிட்டு சென்றுவிடக்கூடாது. ஒருபோதும் அவற்றை அற்பமான பார்வையுடன் பார்க்கவும் கூடாது. உள்ளத்தின் ருக்கு என்பது ஒவ்வொரு விவகாரத்தின் போதும் இறைவன் முன்னால் குனிவதாகும். எந்த ஒரு உலக தொடர்பும் ஊடகமும் இதன் மூலம் நமது பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் உருவாக்கிவிடக் கூடாது. பிறகு உள்ளத்தின் சஜதா என்பது என்ன? உள்ளத்தின் சஜதா என்பது தான் ஒன்றுமற்றவன் என கருதி இறைவனிடம் தன்னை மாய்த்துக் கொள்வதாகும். இறைவனின் விருப்பத்தை பெற்றுக் கொள்வதற்காக தனது எல்லாவற்றையும் தியாகம் செய்வதாகும். தனது உணர்வுகளை தியாகம் செய்ய வேண்டும், தனக்கு பிரியமானவர்களை தியாகம் செய்ய வேண்டும், தனது தொடர்புகளை தியாகம் செய்ய வேண்டும், தனது தற்பெருமையை தியாகம் செய்ய வேண்டும், தனது ஆணவத்தை தியாகம் செய்ய வேண்டும், தனது பொய்யான தன்மான உணர்வையும் பொய்யான தற்பெருமையையும் தியாகம் செய்ய வேண்டும். எந்த விஷயங்களை நீங்கள் உங்களது தன்மான உணர்வு என்று கருதுகின்றீர்களோ அவை உங்களை இறைவனை விட்டும் தொலைவில் கொண்டு சென்று விடுகின்றது. அதை தியாகம் செய்ய வேண்டியது வரும். தன்மான உணர்வை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அது மார்க்கத்திற்கான தன்மான உணர்வாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு எதிராக எவராவது நடக்க முயற்சி செய்தால் பிறகு அங்கு தன்மான உணர்வை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அதாவது நமது ஒவ்வொரு செயலும் எவ்வாறு ஆகிவிட வேண்டுமென்றால் அல்லது அவ்வாறு ஆக்கும் முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டுமென்றால் அவை நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது ஜமாத்திடம் இதையே விரும்புகின்றேன், இதையே எதிர்பார்க்கவும் செய்கின்றேன். அதாவது இறைவன் தனது கருணையின் கைகளை நீளமானதாக ஆக்கி ஜமாத்தில் உள்ள நபர்களை வியப்பில் ஆழ்த்தி விடுவான். அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் இந்த நிலைமைகளை பெற முயற்சி செய்வதில்லையோ அவருக்கு என்னுடன் எந்த தொடர்பும் இல்லை. நம்மில் எவரும் ஒருபோதும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் உள்ள தனது தொடர்பை துண்டித்துக் கொள்கின்ற மக்களை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கும்படி இறைவன் செய்வானாக. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நாம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் வைத்துள்ள தொடர்பை எவ்வாறு மேலும் வலுவானதாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக முயற்சி செய்பவர்களாக இருப்போமாக. எனவே ஏற்கனவே நான் கூறியது போன்றே மாநாட்டிற்கு வருபவர்கள் இந்த நாட்களில் தங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவு நாம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் விரும்புகின்ற அந்த தரத்தை பெற முயற்சி செய்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். மாநாட்டின் நாட்களில் இந்த சுற்றுச்சூழலை அல்லாஹ் தந்துள்ளான். அதாவது அல்லாஹ்விற்குரிய உரிமைகள் மற்றும் அடியாளர்களுக்குள்ள உரிமைகள் ஆகிய இரண்டையும் செலுத்துவதை செயல் மூலம் வெளிப்படுத்தி காட்ட முடியும். பிறகு செயல் மூலம் வெளிப்படுத்தி நாம் காட்டுபவற்றை வாழ்க்கையின் நிரந்தர பகுதியாகவும் ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த மாதத்தின் இறுதியில் ரமலான் மாதமும் ஆரம்பமாகிறது. அது செயல் தர்பியத்திற்கான மாதமாகும். இந்த நாட்களின் பரக்கத்துகளை அருளுக்குரிய ரமலானின் மகத்தான பரக்கத்துகளுடன் சேர்ப்பதற்கு முயற்சி செய்தால் அதன் மூலம் ஒரு ஆன்மீக புரட்சி நம்மிடம் ஏற்பட முடியும். இந்த நியத்துடன் நீங்கள் மாநாட்டிற்கு வரவில்லை என்றால் அல்லது இந்த நாட்கள் உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக ஆக முடியவில்லை என்றால் அல்லது இதற்காக முயற்சி செய்யவில்லை என்றால் பிறகு இந்த மாநாட்டிற்கு வருவதும் வராமல் இருப்பதும் ஒன்று போலவே இருக்கும். மாறாக சில சமயங்களில் அது இழப்பிற்கும் காரணமாக ஆகிவிடும். இவ்வாறு ஒன்று சேர்வது தடுமாற்றத்திற்கும் காரணமாக ஆகிவிடுகின்றது. ஹஜ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். ஒரு நபருக்கு அவரது துர்பாக்கிய நிலையின் காரணமாக அவருக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நட்பின் மூலமாக எந்த பலனும் கிடைக்கவில்லை. மாறாக அதற்கு நேர் மாற்றமாக அவர் தனது ஈமானை வீணாக்கிவிட்டு சென்று விட்டார். அதற்கு காரணம் அவரது தற்பெருமையும் அவரது பொய்யான நற்செயலை வெளிப்படுத்தி காட்டுவதும் அவருக்கு தடையாக நின்றன என்று நாம் கூறலாம். சம்பவம் இதுவாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது மக்கள் அவர்களுக்கு அருகில் இருப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்து வந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் கூறுவதை கேட்டு பயன்பெற முயன்றனர். ஆன்மீக நிம்மதியை பெற்று அதை அதிகமாக்க முயன்றனர். அதுபோன்ற ஒரு சபையில் ஒரு நபர் வந்தார். வந்ததும் பள்ளியில் ஒரு பக்கம் நின்றவாறு சுன்னத் தொழுகையை தொழ ஆரம்பித்தார் அல்லது பள்ளிக்கு மத்தியில் நின்று அவர் தொழுதார். அவர் எவ்வளவு நீளமாக சுன்னத் தொழ ஆரம்பித்தார் என்றால் எவர்களது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகில் செல்ல விரும்பினரோ அவர்களிடம் நிம்மதியற்ற நிலை தென்பட ஆரம்பித்தது. மற்ற பக்கத்தில் இருந்து வந்த சிலர் அன்னாருக்கு அருகில் செல்ல ஆரம்பித்ததும் இவர்களும் தைரியத்துடன் முன்னே செல்ல ஆரம்பித்தனர். சிலர் வேகமாக முன்னால் வந்தபோது ஒருவரது கை முட்டு சுன்னத் தொழுகின்ற இந்த நபர் மீது பட்டுவிட்டது. இவ்வாறு நடந்தவுடன் அந்த நபர், இவர் நல்ல நபியாகவும் வாக்களிக்கப்பட்ட மசீகாவும் இருக்கின்றார், இவரது சபையில் உள்ள மக்கள் தொழுகின்றவர்கள் மீது மோதுகின்றனர் என்று கூறியவாறு அவர் மிகவும் வெறுப்படைந்தார். பிறகு முர்த்ததாகி அங்கிருந்து சென்று விட்டார். இது அவரது துர்பாக்கிய நிலையாகும். அந்த சபைதான் மக்களது ஈமானை அதிகரிக்கவும் செய்திருக்கின்றது, ஈமானின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தது. ஆனால் அது அந்த நபரின் தடுமாற்றத்திற்கு காரணமாக ஆகிவிட்டது. அவரது இந்த செயல் அவரது ருக்கும் சுஜூதும் வெளிவேஷந்தான் என்பதை தெளிவுபடுத்தி காட்டிவிட்டது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரது சபையில் இறங்கியுள்ள புத்தம்புது உணவு தட்டும் ஆன்மீக கருவூலங்களும் பங்கிட்டு வழங்கப்படும் போது அவற்றை விட்டுவிட்டு அங்கு அந்த நபர் தனது தொழுகைகளை பிறருக்கு காட்ட ஆரம்பித்து விட்டார். இந்த அவரது செயல் அவரது ஈமானை வீணாக்கிவிட்டது. எனவே இப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சபைகள் இல்லாமல் இருந்தாலும் அவர்களின் போதனைகளின் ஒளியில் இந்த விஷயங்கள் தான் நடக்கின்றன. திருக்குறானின் விளக்க உரைகள் அதில் எடுத்துக் கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரியின் ஒளியில் தர்பியத்தின் பக்கம் கவனமூட்டப்படுகின்றது. இதற்கான குறிப்பான நிகழ்ச்சிகள் நடந்தன. தொழுகையும் இருந்தது, தஹஜ்ஜுத் தொழுகையும் இருந்தது. எல்லா நிகழ்ச்சிகளும் அதற்குரிய நேரத்தில் நடந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்தும் பலன் பெற முயற்சி செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தால் தொழ முடியாமல் போய்விட்டால் ஒரு மூலையில் சென்று தொட முயற்சி செய்ய வேண்டும். அதன் காரணமாக குறித்த நேரத்தில் நிறைவேற்றப்படாத அந்த தொழுகைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவ்வாறு அதன் காரணமாக மக்கள் அமைதியாக அமர்ந்தவாறு மாநாட்டு நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இடையூறாகவும் அது இருக்காது. நினைவில் கொள்ளுங்கள், அமலே சாலிஹ் என்பது சந்தர்ப்பத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப செய்யப்படுகின்ற அந்த பொருத்தமான நற்செயலாகும். அவ்வாறு இல்லை என்றால் தவறான சந்தர்ப்பத்தில் செய்யப்படும் செய்கையானது அதன் தவறான விளைவின் காரணமாக ஈமானில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாகவும் ஆகிவிடலாம். அந்த நபர் சுருக்கமாக தனது தொழுகையை தொழுது முடித்துவிட்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சபையில் வந்து அமர்ந்திருந்தால் அவரது இந்த செயல் பொருத்தமான நற்செயலாக இருந்திருக்கும். தனது ஈமானை வீணாக்குவதிலிருந்தும் அவர் தப்பியிருப்பார். இந்த விஷயத்திலிருந்து இந்த பாடமும் நமக்கு கிடைக்கின்றது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஈமான் வீணாகுவதிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றது. இந்த நாட்கள் நீங்கள் சரியாக இருக்கும் நிலையில் கூட ஒருவரிடமிருந்து ஏதாவது துன்பம் உங்களுக்கு நேர்ந்தால் கை முட்டுப்படுவதுடன் மட்டுமின்றி பெரும் துன்பங்கள் வந்திருந்தாலும் கூட பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய நாட்களாக இருக்கின்றன. நீங்கள் எதற்காக இங்கு வந்துள்ளீர்களோ அந்த நல்ல நோக்கத்தை அடைவதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மாநாடுகள் நடைபெறும் போது சில நேரங்களில் இந்த பொறுமையின்மையின் காரணமாக சில மக்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் கடுமையாக நடந்து கொள்கின்றனர். அது சில நேரங்களில் சண்டை போடுகின்ற நிலைக்கு வந்துவிடுகின்றது. இதன் காரணமாக சண்டை போடுபவரை பற்றி தெரிந்ததும் அதன் விளைவாக அவருக்கு எதிராக நடவடிக்கையும் எடுக்கப்படுகின்றது. சில நேரங்களில் இது அவர்களுக்கு மேலும் தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிடுகின்றது. ஏனென்றால் பிறகு அங்கு தற்பெருமை மிகைத்து விடுகின்றது, ஈமானும் வீணாகிவிடுகின்றது. எனவே ஏற்கனவே நான் கூறியது போன்றே சில நேரங்களில் இந்த மாநாடு அருளுக்கு பதிலாக ஒருவரை அல்லாஹ்வை விட்டு விலக்கி தொலைவில் கொண்டு செல்வதற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது, இழப்பிற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது, ஈமான் வீணாகுவதற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. ஆனால் பொறுமை, சகிப்புத்தன்மை மற்றும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான உண்மையான நோக்கம் ஆகியவை கண்முன்னால் இருந்தால் பிறகு நமது ஈமானில் மட்டும் முன்னேற்றம் ஏற்படுவதில்லை, மாறாக பலரது ஈமானின் முன்னேற்றத்திற்கும் மற்றும் ஹிதாயத்திற்கும் மனிதன் காரணமாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ்வின் அருளால் இப்போது அஹமதியத்தின் உலகில் ஒவ்வொரு இடத்திலும் மாநாடுகள் நடக்கின்றன. 20-க்கும் மேற்பட்ட நாடுகளில் மாநாடுகள் நடக்கின்றன. பல்வேறு சமுதாயங்களுடனும் இனங்களுடனும் தொடர்புள்ள ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களின் காரணமாக உலகில் பரவுகின்ற நேர்வழியானது அவர்களையும் நம்மையும் இறைவன் முன்னிலையில் குனியக்கூடியவர்களாக ஆக்குகின்றது. ஏதாவது ஒரு துர்பாக்கியசாலி தனது ஈமானை வீணாக்குவோராக இருந்தால் அதற்கு எதிரில் நூற்றுக்கணக்கான நட்பாக்கியம் பெற்றவர்கள் ஈமான் கொள்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதற்கான உதாரணம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது. இப்போது நான் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கூறுகின்றேன். ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கும் மக்கள் கூட பிறருக்கு நேர்வழி கிடைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் ஈமானில் அவர்கள் முன்னேறுகின்றனர். ஈமானில் அவர்கள் முன்னேறுகின்றனர். அவர்களில் பெரும்பாலார் காலத்தின் கலீஃபாவை கூட பார்த்திருக்க மாட்டார்கள். யார் பார்த்திருந்தார்களோ அவர்களும் கூட காலத்தின் கலீஃபாவை பார்த்ததிலிருந்து இப்போது 25 அல்லது 30 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் பிறரது நேர்வழிக்கு காரணமாக அவர்கள் எவ்வாறு ஆகியுள்ளனர், ஈமானில் எவ்வாறு முன்னேறியுள்ளனர் என்பதை பார்த்து வியப்பாக இருக்கின்றது. செரேலியோனில் நடைபெற்ற ஒரு சம்பவம் கோட்கொலோ ரீஜனின் முபல்லிக் அவர்கள் எழுதுகின்றார்கள். கேசக் சீஃப் டம்னுடைய சீஃப் இமாம் அவர்களும் டெபுட்டி சீஃப் இமாம் அவர்களும், டெபுட்டி சீஃப் இமாமின் பெயர் ஷேக் ஆதம் ஆகும், அவர்களும் ஜமாத்தின் பெரும் எதிரிகளாக இருந்து வந்தனர். நமது உள்ளூர் மொல்லிமான ஷேக் இப்ராஹிம் தூரே சாஹிப் அவர்கள் இவர்களிடம் ஜமாத்தை பற்றி பேசி வந்தார்கள். செரேலியோன் ஆண்டு மாநாடு அருகில் வந்தது. நான் மொல்லிமுடம் சீஃப் இமாம் அவர்களையும் டெபுட்டி சீஃப் இமாம் அவர்களையும் விருந்தினர்களாக மாநாட்டில் வருவதற்கு அழைப்பு விடுங்கள் என்று கூறினேன். சீஃப் இமாம் அதை மறுத்துவிட்டார். ஆனால் டெபுட்டி சீஃப் இமாமான ஷேக் ஆதம் சாஹிப் அவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். பிறகு இவர் மாநாட்டிற்கு வந்தார். போவு என்ற இடத்தில் மாநாடு நடந்தது. டெபுட்டி சீஃப் இமாமான ஷேக் ஆதம் சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இந்த மக்கள் இவ்வளவு செலவு செய்து எந்த விஷயத்திற்காக இங்கு ஒன்று சேர்ந்துள்ளார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஆனால் மாநாட்டிற்கு முந்தைய நாளில் மக்கள் தகஜத் தொழுவதற்காக ஒன்று சேர்ந்த போது அது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருந்தது. பிறகு தகஜத் தொழுகையில் திருக்குர்ஆன் ஓதுவதை கேட்டேன். மக்கள் இறைவன் முன்னிலையில் துவா செய்தவாறு அழுவதை பார்த்தேன். அப்போது எனது உள்ளம் உருகியது. இந்த அடையாளங்களும் மக்கள் இறைவணக்கத்தில் இந்த அளவு மூழ்கியிருப்பதும் இவர்கள் உண்மையார்கள் என்பதை தெரிவிக்கின்றது. இது உண்மையான மக்களின் ஜமாத் ஆகும். உலக நோக்குடைய மற்றும் பொய்யர்களின் ஜமாத் அல்ல என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று கூறினார். பிறகு முபல்லிக் சாஹிப் கூறுகின்றார்கள், மாநாட்டின் முதல் அமர்வு முடிந்ததும் உங்களுக்கு மாநாடு எப்படி இருக்கின்றது, நீங்கள் என்ன உணர்ந்துள்ளீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், நான் ஜமாத் சகோதரர்கள் மற்றும் ஜமாத்தின் மரபுகள் ஆகியவற்றை பார்த்து மிகவும் நல்ல தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். நான் அகமதியாகிவிட்டேன். எனது எல்லா சந்தேகங்களும் அகன்றுவிட்டன என்று அவர் கூறினார். திரும்பி சென்று தமது பகுதியில் அவர் தப்லீக் செய்தார். அகமதியா ஜமாத் எதற்கேற்ப செயல்படுகின்றதோ, எதனை பரப்புகின்றதோ, அதுவே உண்மையான இஸ்லாம் ஆகும் என்று கூறினார். அவரது இமாம் அவரிடம் வெறுப்படைந்து அவரை தன்னிடமிருந்து வெளியேற்றிவிட்டார். அதற்கு இவர், எனக்கு இப்போது உண்மை கிடைத்துவிட்டது. நான் ஜமாத்திற்காக எல்லாவற்றையும் விட்டுவிடுவேன். உண்மைக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கூறினார். அல்லாவின் அருளால் இந்த பகுதியில் இவர் மூலமாக அதிகமாக மக்கள் ஜமாத்தில் இணைந்தனர். ஒரு மாநாடு ஒரு நபரை அகமதியாக்கியது. அதன் காரணமாக அவர் மூலமாக நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அகமதியாவதற்கும் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்வதற்கும் உள்ள தௌஃபீக் கிடைத்தது. ஷேக் ஆதம் சாஹிப் அவர்கள் மாநாட்டின் காரணமாக அகமதியானதால் அவர் தனது பெயருடன் ஜல்சசாலனாவையும் சேர்த்து ஷேக் ஆதம் ஜல்சசாலனா என்று வைத்துள்ளார். எனவே மாநாடு பல ஆதம்களை உருவாக்குகின்றது. இறைவன் இவரது நிலைமைகளில் மாற்றத்தை உருவாக்கி புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்குகின்றான். நாமும் கவலைப்பட வேண்டும். நம்மில் பெரும்பாலார் பிறப்பால் அகமதியாக இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் நிலைமைகளை சரி செய்ய வேண்டும். இப்போது பல அசைலம் சீக்கர்ஸும் வருகின்றனர். அவர்கள் உலகை சம்பாதிப்பதற்காகவும் உலக நோக்கத்திற்காகவும் வந்துள்ளனர் என்று எவரும் கருத வேண்டாம். அவர்கள் ஜமாத்திற்கு இருக்கும் எதிர்ப்பின் காரணமாக பாகிஸ்தானிலிருந்து வந்துள்ளனர். பிறகு அவர்கள் ஜமாத்தின் தூதுவராக இருந்து தனது பங்கை செலுத்த வேண்டும். ஜமாத்தின் உண்மையான போதனைகளை தங்கள் செயல் மூலம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். உலகை வேண்டுமானால் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஆனால் உலகில் மூழ்குவதற்கு பகரமாக தனது ஆன்மீகத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். எவ்வாறு இருப்பினும் இவை ஆண்டு மாநாட்டின் பரக்கத்துகளாகும். அது உலகில் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அகமதியத்தின் உலகில் இப்போது நன்மைகளில் முன்னேறி செல்வதற்கான ஒரு ஓட்டம் இருந்து வருகின்றது. இந்த ஓட்டத்தில் பின்தங்கிவிடாமல் இருக்க நீங்களும் முயற்சி செய்யுங்கள். ஒரு காலத்தில் நகரங்களுக்கிடையில் போட்டி நடைபெற்றது. இப்போது நாடுகளுக்கிடையில் போட்டி நடக்கின்றது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரது வேதனையை புரிந்து கொண்டவாறு தங்களது நிலைமைகளில் மாற்றங்களை உருவாக்க முயற்சி செய்பவர்களே அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இங்கு நான் சில விஷயங்களை பணியில் இருப்பவர்களுக்கு, அதாவது குறிப்பாக விருந்தோம்பல் செய்கின்ற பணியில் இருப்பவர்களுக்கு கூற விரும்புகின்றேன். நினைவில் கொள்ளுங்கள், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களுக்கு வசிஹ் மக்கானக்க, உமது வீட்டை விரிவுபடுத்துவீராக என்ற இறை அறிவிப்பு வந்தபோது, ஏற்கனவே அதிக எண்ணிக்கையில் அவர்களிடம் வந்த விருந்தினர்களுக்கு அவரவரது தேவைகளுக்கு ஏற்ப அதை கருத்தில் கொண்டவாறு அன்னார் விருந்தோம்பல் செய்து வந்தது மேலும் அதிகரித்தது. இந்த இல்ஹாம் அவர்கள் வாதம் செய்த ஆரம்ப நாட்களிலும் இறங்கியது. பிறகு பலமுறை இந்த இல்ஹாம் இறங்கியிருக்கின்றது. அவர்களது இறுதி நாள் வரை இந்த இல்ஹாம் பல வடிவத்தில் இறங்கியிருக்கின்றது. எனவே வஸ்ஸிஹ் மக்கானக, உமது வீட்டை விரிவுபடுத்துவீராக என்ற தூது செய்தி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது அந்த சமயத்தில் அவருடன் பணிபுரிந்து வந்த பணியாளர்களுக்கும் பொருந்தும். வீட்டை விரிவுபடுத்துவது விருந்தோம்பல் அதிகமாக செய்வதற்கு காரணமாக இருக்கின்றது. இங்கும் ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள இந்த விரிவாக்கம் மூலம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. புதிய பிரச்சார நிலையங்கள் உருவாகியுள்ளது. இதன் விளைவாக இங்கு விருந்தோம்பல் செய்வதிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். எனவே அல்லாஹு தாலா, பணி செய்கின்ற நீங்கள், வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுள்ள நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது என்று கூறுகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் ஆரம்பம் தொட்டே தாராளமாக வழங்குகின்ற உள்ளத்தை உடையவராக இருந்தார்கள். விருந்தினர்களின் வருகை தொடர்பாக அல்லாஹ் அவர்களிடம், விருந்தினர்களின் வருகையால் நீர் சோர்வடைந்து விட வேண்டாம், கவலையடையவும் வேண்டாம். இந்த இல்ஹாமை நான் எனது சொற்களில் கூறியுள்ளேன். அதன் கருத்து இதுதான். நீர் சோர்வடைந்து விடவும் வேண்டாம், கவலையடையவும் வேண்டாம். இந்த இல்ஹாம் அவர்களுடன் பணியில் இருந்தவர்களுக்கும் பொருந்தும். அவர்களிடம் அல்லாஹு தாலா விருந்தோம்பல் செய்கின்ற பணியை ஒப்படைத்திருந்தான். அவர்கள் அன்னாருடைய காலத்திலும் இருந்தனர், அவர்களுக்கு பிறகுள்ள காலகட்டத்திலும் இருந்து வருகின்றனர். அவர்களுக்கு பரக்கத்துகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பமாகும் இது. எனவே இந்த தொண்டு புரிபவர்களுக்கு வசிஹ் மக்கானக, உமது வீட்டை விரிவுபடுத்துவீராக என்ற அல்லாஹ்வின் கட்டளையை இன்றும் நிறைவேற்றுவதற்காக தங்களது உள்ளங்களையும் விருந்தினர்களுக்காக அவர்கள் விரிவுபடுத்த வேண்டும். லங்கர்கானா அவர்களது முக்கிய பணிகளில் ஒரு பணியாகும். இன்றும் காலத்தின் கலீஃபா இருக்கின்ற இடங்களில் வருபவர்கள் காலத்தின் கலீஃபாவின் அருகாமையில் இருக்க வேண்டும், சில நாட்களை கலீஃபாவின் அருகில் கழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். எனவே இந்த நாட்களில் விருந்தினரை குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மாநாட்டின் போது மட்டுமல்லாமல் பொதுவான நிலைமைகளிலும் கூட விருந்தோம்பல் செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் நமக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது விருந்தோம்பல் பற்றிய ஹஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் விருந்தோம்பல் பற்றிய செய்தியை தெரிவிக்கின்றது. விருந்தினர்களிடம் விருந்தோம்பல் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று ஒருபோதும் கேட்கக்கூடாது. எந்த வகையான செலவுகளுக்கும் அஞ்சக்கூடாது. எந்நிலையிலும் விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அவர்களது சுகத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பாக விருந்தோம்பல் தொடர்பாக போதனை செய்துள்ளார்கள். அன்று மதீனாவில் வசிக்கின்ற அவர்களது சஹாபாக்கள் வெளியிலிருந்து வந்த விருந்தாளிகளின் சுகத்தை கருத்தில் கொண்டு செயல்பட்டார்கள். தங்களது சுகத்தை விட அதிகமாக விருந்தினர்களின் சுகத்தை கருத்தில் கொண்டு செயல்பட்டார்கள். அவர்களுக்கு இருந்த சக்திக்கு அதிகமாக அவர்கள் விருந்தினர்களை உபசரித்துள்ளார்கள் என்பது தெரிய வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகம் மகிழ்ச்சியால் பிரகாசமாக காணப்பட்டது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது முன்மாதிரியும் நம் முன்னால் இருக்கின்றது. லங்கர்கானாவில் பணியில் இருந்தவர்களிடம் வெறுப்படைந்து சென்றுவிட்ட விருந்தினர்களுக்கு பின்னால் அவர்கள் வெகு தூரம் வரை சென்றார்கள். அவர்களை திரும்பவும் அழைத்து வந்தார்கள். பிறகு அவர்களது பொருட்களை தாமே குதிரை வண்டியில் இருந்து இறக்க ஆரம்பித்தார்கள். பணியில் இருந்தவர்கள் முன்னால் வந்து பொருள்களை வாங்கினர். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்ததன் மூலமாக ஒருபுறம் அவர்கள் விருந்தோம்பலின் உயர்வான தரத்தை நிலைநாட்டினார்கள், மறுபுறம் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் விரும்பினார்கள். இந்த விஷயங்கள் நாம் படிப்பதற்கும் கேட்பதற்கும் இன்பமடைவதற்கும் மட்டும் உரியவை அல்ல, மாறாக இவை செயல்படுத்துவதற்கு உரியவையாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்கனவே நான் கூறியிருந்தது போன்றே ஜமாத் நிறுவப்படுவதற்கு முன்பே வஸீஹ் மகானக்க, வீட்டை விரிவுபடுத்துவீராக என்ற செய்தியை கூறியிருந்தான். மக்களின் வருகை பற்றிய செய்தியை கூறியிருந்தான். ஆனால் பிறகு மீண்டும் மீண்டும் இந்த இல்ஹாம் அவர்களுக்கு இறங்கியது. அவர்களது இறுதி நாள் வரை அவர்களுக்கு இந்த இல்ஹாம் வந்து கொண்டிருந்தது. 1907 இந்த இல்ஹாம் இறங்கியது. ஏனென்றால் அவர்களுக்கு பிறகு அவர்களது ஜமாத் இந்த இல்ஹாமின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்குள்ள மாநாட்டு அமைப்பாளர்களுக்கு நான் கவனமூட்ட விரும்புகின்றேன், விருந்தோம்பலின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பல் இங்கு மாநாட்டின் நாட்களில் செய்யப்படுகின்றது. 30,000 அல்லது 32,000 பேருக்கு உணவு சமைக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். இதனால் ஒரு சமயத்தில் ஒரு குழம்பு தான் இருக்கும், அத்துடன் ரொட்டி இருக்கும். ஒவ்வொரு நபர் வரை இந்த உணவு சென்றடைந்ததா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவர்களது தேவைக்கேற்ப அது கிடைக்க வேண்டும். கண்ணியத்துடன் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். அங்கு உணவு வீணாகாமல் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் உணவு வீணாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு இதுவும் பொருள் அல்ல. அதாவது இந்த வெப்ப காலத்தில் ஒரு நேரத்தில் எஞ்சியிருந்த உணவை அதற்கு அடுத்த நேரத்திலும் வழங்கி மக்களை நோயாளிகளாக ஆக்குவது என்பது இதன் பொருள் அல்ல. இரண்டாவதாக, பொதுவான நாட்களிலும் விருந்தோம்பல் செய்யப்படுகின்றது. இந்த பொதுவான நாட்களில் செய்யப்படும் விருந்தோம்பலுக்காக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினரின் ஒவ்வொரு தேவையையும் அவரது இயல்புக்கு ஏற்ப நிறைவேற்ற முயற்சி செய்து வந்தார்கள். எனவே விருந்தோம்பலுடன் தொடர்புடைய அமைப்பிற்கு இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். ஒருவருக்கு உணவு வழங்குவதன் மூலம் விருந்தோம்பலின் உரிமை நிறைவேறிவிடாது, மாறாக விருந்தினர்களுக்கு தொண்டு புரிவதன் உரிமையை செலுத்தவே முடியாது. அகமதியல்லாத மற்ற விருந்தினர்கள் பலரும் நமது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றனர். உலகின் பல்வேறு இடங்களில் நாம் செய்கின்ற விருந்தோம்பல் அவர்கள் மீது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை பற்றி அவர்கள் கூறியுள்ளனர். ஜெர்மனி ஜமாத் அல்லாவின் அருளால் பள்ளிவாசல்களை கட்டுகின்றது. பள்ளிவாசல்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அகமதியல்லாத மற்ற விருந்தினர்களும் வருகின்றனர். அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யப்படுகின்றது. பெரும்பாலான இடங்களில் தேநீர் போன்றவை தரப்படுகின்றது. இந்த வகையில் சிறப்பான ஏற்பாடு இருக்கின்றது. ஆனால் உட்கார்வதற்கான ஏற்பாடு எனது பார்வையில் சரியாக இல்லை. இங்குள்ள மக்களுக்கு பெஞ்சில் அமரும் பழக்கம் இருக்கின்றது என்று கூறுகின்றனர். இதன் காரணமாக மரத்தால் ஆன பெஞ்ச் வைக்கப்படுகின்றது. நல்ல கண்ணியமிக்க மக்கள் அதில் அமர்கின்றனர். அவர்களுக்கு இந்த பழக்கம் இருந்தாலும் கூட நமது விருந்தோம்பலின் தரம் உயர்வானதாக இருக்க வேண்டும். இது பழக்கமாக இருக்கின்றது என்றால் இங்குள்ள நீங்களும் இதே பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நாற்காலிகள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் பெஞ்ச் வைக்க வேண்டும். தங்களுக்குள்ள தரம் வேறானதாகவும் விருந்தினர்களுக்கான தரம் வேறானதாகவும் இருக்கின்றது. இதற்கு இவ்வாறும் பொருள் கொள்ள வேண்டாம். அதாவது இனி வரும் வருடங்களில் மொத்தத்தில் நாற்காலிகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு பெஞ்சுகளை போட ஆரம்பித்து விடாதீர்கள். நான் கூற வந்ததன் கருத்து, பெஞ்ச் போடப்பட்டுள்ள இடங்களில் நமது தரம் உயர வேண்டும். அங்கு நாற்காலிகள் தான் போடப்பட வேண்டும். அப்சர் சாஹிப் ஜல்சசால்னா அவர்கள் உடனடியாக தங்கள் பட்ஜெட்டை குறைக்க முயற்சி செய்வார்கள். எந்நிலையிலும் கண்ணியமான முறையில் விருந்தினர்களை அமர வைப்பதற்கான ஏற்பாடு இருக்க வேண்டும். நமது விருந்தோம்பலின் உயர்வான தரம் நமக்கு தென்பட வேண்டும். அதற்கான போதனை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேநீர் போன்றவற்றை பற்றி நான் குறிப்பிட்டேன். சிறிய அளவில் ரெஃப்ரெஷ்மெண்ட் வழங்கப்படுகின்றது. அங்குள்ள நிலைமைக்கேற்ப அது போதுமானதாகும். ஆனால் இதிலும் இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். சத்தம் எதிரொலிக்கின்றது, இதை சரி செய்யுங்கள். இங்குள்ள மக்களுக்கு விருப்பமானது எது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் உணவிற்கான விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அகமதி அல்லாத மற்ற விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருந்தால் பிறகு இவர்களின் இயல்புக்கேற்ப உணவு கொடுக்கப்பட வேண்டும். காரம் குறைவாக இருக்கின்ற உணவு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் விரும்புகின்ற உணவு கொடுக்கப்பட வேண்டும். இவர்களது இயல்புக்கேற்ப இருக்கின்ற ஹலாலான தூய உணவை நாம் தயார் செய்யலாம். சில நாட்களுக்கு முன்பு முனிச்சில் பள்ளிவாசல் திறந்து வைக்கப்பட்டது. அங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தனர். என்னுடன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னரும் மேயரும் இருந்தனர். பல்வேறு நிலையில் உள்ள மக்களும் இருந்தனர். அவர்களுக்கான உணவு மற்றவர்களை விட ஓரளவு சிறப்பாக இருந்தது. ஆனால் பொதுவாக அதிகமான ஜெர்மன் மக்களும் அங்கு வந்திருந்தனர். ஏறக்குறைய 250 அல்லது 300 பேர்கள் வந்திருந்தனர். நல்ல எண்ணிக்கையில் அவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உணவு எனக்கு தென்பட்டது. எப்படியோ சமாளித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்துள்ளனர் என்றே தெரிகிறது. சில மக்கள் உணவு சாப்பிடவே இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் நடக்கின்றது. அதில் கண்ணியத்திற்குரிய மக்கள் அழைக்கப்படுகின்றனர். காலத்தின் கலீஃபா இருக்கின்றார்கள் என்பதற்காகவும் மக்கள் அங்கு வருகின்றனர். அவர்களது விருந்தோம்பலுக்கான உரிமையை நிறைவேற்றுங்கள். உள்ளூர் ஜமாத் செலவு செய்ய முடியவில்லை என்றால் பிறகு நாட்டின் தலைமையகத்தின் பொறுப்பாக இது இருக்கின்றது. அவர்கள் விருந்தோம்பல் செய்ய வேண்டும். ஃபங்க்ஷன் மிகவும் நன்றாக இருந்தது. மக்கள் அதிகமாக வந்திருந்தனர். இடமும் நன்றாக இருந்தது. இவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஹாலும் நன்றாக இருந்தது. இது பற்றிய விவரங்களை நான் பிறகு கூறுவேன். எவ்வாறு இருப்பினும் என்ன குறைகள் இருந்தனவோ அதன் பக்கமும் கவனம் செலுத்துவது அவசியமானதாகும். அவ்வாறு இல்லையென்றால் பிறகு இதுவே நமக்கு பழக்கமாகிவிடும். பிறகு இதையும் ஞாபகத்தில் வையுங்கள். நான் இங்கு உள்ளேன் என்பதால் எந்த விருந்தாளிகள் குறிப்பாக இந்த நாட்களில் வருகின்றார்களோ அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது உங்கள் மீது கடமையாகும். நிரந்தரமாக விருந்தோம்பல் செய்வது விருந்தோம்பல் செய்கின்ற டீமின் பொறுப்பாகும். எந்தெந்த நகரங்களில் நான் செல்கின்றேனோ அங்குள்ள உள்ளூர் மக்களின் கடமையாக இது இருக்கின்றது. விருந்தினர்கள் சுமையாக உள்ளனர் என்று எவ்வகையிலும் எதையும் வெளிப்படுத்தி காட்டாமல் விருந்தோம்பல் செய்யப்பட வேண்டும். எந்த வகையிலாவது பிறரது உணர்வை காயப்படுத்துகின்ற நிலைமை ஏற்பட்டால் அதிலிருந்து தவிர்த்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சதக்கா கொடுத்துவிட்டு தான் செய்த உபகாரத்தை பிறரிடம் சொல்லிக் காட்டுவதை மிகவும் வெறுத்துள்ளான். ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு தான் செய்த உபகாரத்தை சொல்லிக் காட்டுவதை விட பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை கூறுவதை விட நல்ல விஷயங்கள் கூறுவது சிறந்ததாகும் என்று கூறுகின்றான். விருந்தோம்பல் செய்வது விருந்தினரின் உரிமையாகும். அவருக்கு விருந்தோம்பல் செய்துவிட்டு அது பற்றிய விஷயங்களை சொல்லி காட்டுவது என்பது மிகவும் கீழ்த்தரமான செயலாகும். சில மக்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றனர். எதுவரை இந்த செயலை செய்கின்றனர் என்றால் என்னுடன் வந்திருப்பவர்களிடமும் கூட அவர்களது உணர்வுகளை காயப்படுத்துகின்ற விஷயங்களை இவர்கள் கூறுகின்றனர். இப்போது நான் சைகையாகத்தான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது பற்றி தெரிவித்துள்ளேன். ஆனால் தேவை ஏற்பட்டால் இதை தெளிவாக திறந்து எடுத்து கூறிவிடுவேன். அதற்கு தேவை ஏற்படாமல் அல்லாஹ் செய்வானாக. அதன் மூலமாக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு முதலிலேயே உணர்வு வர வேண்டும். ஆனால் இதனோடு யாருக்கு தொடர்பு இருந்தாலும் அந்த நபர் தனது தவறை புரிந்து கொண்டு இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். அல்லாஹ் பணிபுரிகின்ற அனைவருக்கும் அறிவையும் புரியும் திறனையும் வழங்குவானாக. அவர்கள் தமது கடமைகளை அவன் வழங்கியுள்ள போதனைகளுக்கு ஏற்ப செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களாக. ஆண்டு மாநாட்டுடன் தொடர்புள்ள இந்த விஷயத்தையும் நினைவில் வையுங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் உங்களது சுற்றுச்சூழலை கண்காணிப்பது அவசியமானதாகும். மாநாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் டியூட்டியில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குங்கள். பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இப்போது எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. எனவே விழிப்புடன் இருப்பது அவசியமானதாகும். அல்லாஹ் இந்த மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றி பெற செய்வானாக. இதில் கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் இந்த மாநாட்டுடன் தொடர்புடைய அந்த அருள்களை சேகரிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருப்போமாக. அவர்களுக்கு தமது ஜமாஅத்துடன் இருக்கின்ற எதிர்பார்ப்புகளை நாம் நமது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹு தாலா இதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله